இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எல்லாம் அறிந்தவர் துதியுங்கள்,
உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் ஒரு சிறை கைதியாக ரோமாபுரியை நோக்கி கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். கடலிலே எதிர்காற்று இருந்தபடியினாலே நினைத்த வகையிலே அவர்கள் பிரயாணம் செய்ய முடியவில்லை என்றும், ஆங்காங்கே தீவுகளிலே ஒதுங்கி ஒதுங்கி பின்னர் அலெக்சாண்டரியா கப்பல் ஒன்றை கண்டு அதிலே பிரயாணப்பட்டார்கள் என்றும் இறுதியாக பார்த்தோம். கவனியங்கள், அப்போஸ்தலர் 27:14.
கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று.
யூரோகிலிதோன் என்றால் என்ன? வைத்தியராகிய லூக்கா அந்நாட்களிலே கப்பல் பிரயாணிகள் பயன்படுத்தும் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது வடக்கிலிருந்து வீசும் காற்றை குறிக்கிறது. வடக்கிலிருந்து கிழக்கு புறமாக அது வீசுகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐரோப்பாவிலிருந்து இந்த கடும் காற்று அடிக்கிறது. இது குளிர்காலம். அது மட்டுமல்ல, இந்த காலத்திலே புயலும் அடிக்கும் பழக்கம் இருக்கிறது. இந்த யூரோகிலிதோன் என்கிற கடுங்காற்றிலேதான் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். இங்கே சற்று நிறுத்தி ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கும்பொழுது சுவிசேஷ ஊழியத்திலே அவர் கொடிகட்டி பறந்த காலம் அது. அது மட்டுமல்ல, ரோமாபுரிக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்ற ஆழமான ஆசை கொண்டிருந்த காலம் அது. எனவேதான் அவர் சொல்லும்பொழுது அப்போஸ்தலர் 19:21, இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றித் தெரிந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி என்று வாசிக்கிறோம். ஆனால் அவர் ரோமாபுரிக்கு செல்லும்பொழுது இருளின் காலம் அவரை சூழ்ந்து கொண்டது. ரோமாபுரிக்கே அவர் செல்ல முடியாதோ என்று எண்ணும் சூழ்நிலை வந்தது. அந்த இருளான வேளையிலே, சோர்ந்து போன வேளையிலே, தோல்வியான ஒரு நிலை போன்று காணப்பட்ட நேரத்திலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி அவரை உற்சாகப்படுத்தினார். பாருங்கள், அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். திட்டமாக நீ ரோமாபுரிக்கு செல்வாய் என்று கர்த்தர் ஒரு உறுதியை கொடுக்கிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் 27:15-18 கவனியுங்கள்.
கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடைய படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள்.
இவர்கள் இப்பொழுது மத்திய தரை கடலிலே அடிக்கும் பெருங்காற்றினாலே கிரேத்தா தீவுக்கு மேற்கு பக்கமாக தள்ளப்படுகிறார்கள். கிரேத்தா தீவின் அருகிலே இருந்த ஒரு சின்ன தீவான கிளவுதா எனப்பட்ட தீவிலே கப்பல் போய் மோதும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கடலிலே தூக்கி எறிந்து கப்பலை பழு குறைத்தார்கள். அப்போஸ்தலர் 27:20,
அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று.
வைத்தியநாய லூக்கா மிகுந்த பெருங்காற்று மழை என்று கூறினால் அது நிச்சயமாக ஒரு பெருங்காற்றும் மழையுமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எவ்வளவு அடிக்கடி லூக்கா பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டே வருகிறோம். அவர்கள் மாட்டிக்கொண்டது மிகவும் பயங்கரமான ஒரு புயல் காற்று என்பதை விவரிக்கிறார். அந்த புயலிலே தாங்கள் உயிரோடு தப்பிக்கொள்வோம் என்று எவருமே எண்ணவில்லை. அந்த புயலின் வேளையிலேதான் கர்த்தருடைய வார்த்தை பவுலின் உதடுகளின் மூலமாக வந்தது. காற்றிலும் கடல் அலையிலும் 14 நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது மடிந்து போவோம் என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். ஆனாலும் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி அவர் ரோமாபுரியை சென்றடைய போகிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். அந்த உறுதியோடு கூட எல்லாருக்கும் மேலாக பவுலால் நிற்க முடிந்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் 27:21-26.
அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவனும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான்.
கவனித்தீர்களா? இந்த வார்த்தைகள் கப்பலிலே இருந்த அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. இந்த வார்த்தைகளை மட்டுமே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களானார்கள். பௌலப்போஸ்தலனுடைய அற்புதமான சாட்சியை கவனியுங்கள். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான என்று கூறுகிறார். தேவன் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்கள். மனுஷரே, திடனாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று உறுதியாக சொல்கிறார். பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன? அவர்கள் ஒரு தீவிலே போய் சேர்வார்கள் என்பதுதான் வெளிப்படுத்தப்பட்டது. அதுதான் மெலித்தா தீவு என்பதை நாம் பின்னாலே பார்க்கப் போகிறோம். இது சிசிலிக்கு தென்புறமாய் இருக்கிறது. எனவே இப்பொழுது மத்திய தரை கடலிலே கிரேத்தா தீவிலிருந்து வெகு தூரம் பிரயாணப்பட்டு விட்டார்கள். இந்த மெலித்தா எனும் தீவு இந்நாட்களிலே மால்தா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சிலர் 27 பாருங்கள்.
14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுப்பட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று.
இந்த ஆதிரியா கடல் என்று சொல்லும்பொழுது இது இத்தாலி தேசத்திற்கும் மக்கதோனியா அல்லது கிரேக்க நாட்டிற்கும் இடைப்பட்ட கடல் வழியை குறிக்கிறது. புயலிலே அவர்கள் இவ்வாறு அந்த ஆதிரியா கடல் வரை தள்ளப்பட்டார்கள். நடுக்கடலிலேதான் இருக்கிறார்கள். ஆனால் 14 நாளின் இரவிலே ஏதோ ஒரு நிலப்பரப்பிற்கு மிக அருகிலே வருகிறது போல உணர்ந்தார்கள். வசனங்கள் 28-29.
உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறையிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள்.
அவர்களுடைய செயல்களை பார்க்கும்பொழுது மேலும் மேலும் ஒரு நிலப்பரப்பிற்கு அருகிலே வருவது போல காண்கிறார்கள். இவர்கள் கப்பலிலே இருக்கிறார்கள். ஒரு நிலப்பரப்பிற்கு மிக அருகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கரையிலிருந்து பார்க்கும் பாறைகளிலே மோதிவிடாதபடி 4 நங்கூரங்களை அவர்கள் போடுகிறார்கள். 4 நங்கூரங்களை போட்டபொழுதுதான் கப்பல் ஒரு நிலையிலே நின்றது. சிலர் இந்த 4 நங்கூரங்களுக்கும் 4 விதமான ஆவிக்குரிய கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் அவ்வாறு நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிற உண்மையை சரியாக புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனங்கள் 30-31 பாருங்கள்.
அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான்.
கவனித்தீர்களா? இந்த கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி தப்பித்துக் கொள்ள பிரயாசப்பட்டார்கள். கப்பலின் முன்பக்கத்திலே அவர்கள் நங்கூரங்களை போடப்போவது போல பாவனையாக காட்டி படவை கடலிலே இறக்கினார்கள். மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலிலிருந்து எலிகள் தப்புவது போல தப்ப முயன்றார்கள். அவர்கள் அப்படி செய்திருக்கவே கூடாது. ஆனால் பவுல் மிக தெளிவாக 100 அதிபதியை பார்த்து எல்லாரும் கப்பலிலே இருப்பதுவே சரி என்று கூறுகிறார். ஆனால் பவுல் தனது நம்பிக்கையை கர்த்தர் மேலேயே வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதே மிக உன்னதமான ஒரு அனுபவம். கர்த்தருடைய தூதனானவன் மிக தெளிவாக பவுலும் அவரோடு இருப்பவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை அறிவித்துவிட்டார். ஆனால் அவர்களுடைய திட்டத்தின்படியாக அவர்கள் காப்பாற்றப்பட முடியாது. தேவனுடைய திட்டத்தின்படியே மாத்திரம் அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். தேவனுடைய மார்க்கம் என்ன? அவர்கள் கப்பலிலேயே தங்கியிருக்க வேண்டும். இப்பொழுது தேவனை நம்பி பாதுகாக்கப்படுவதா அல்லது சொந்த வழிகளிலேயும் முயற்சிகளிலேயும் தன்னை அர்ப்பணிப்பதா என்பதே கேள்வி. பவுல் மிக தெளிவாக தான் கர்த்தரையே நம்புவதாக கூறிவிட்டார். மட்டுமல்ல, அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் கப்பலிலேயே இருக்க வேண்டுமென்றும் கூறிவிட்டார். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 32 வசனம்.
அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள்.
பவுல் நூற்றுக்கு அதிபதிக்கு விவரங்களை தெரிவித்துவிட்டார். இப்பொழுது நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கிறார். நூற்றுக்கு அதிபதி கட்டளை கொடுக்க போர் வீரர்கள் அவர்கள் தப்பிப்போக முயன்ற படகுகளின் கயிறை அறுத்து விட்டார்கள். இப்பொழுது எல்லாரும் கப்பலிலேதான் இருந்தாக வேண்டும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 33-34 வசனங்கள்.
பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான்.
சற்றே கவனியுங்கள். 14 நாட்கள் அவர்கள் உணவருந்தாமல் இருந்தால் எந்த பலனுள்ள மனிதனும் எவ்வளவு பலவீனமாகிவிடுவான் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே அவர்கள் எல்லாரையும் சாப்பிடும்படியாக பவுல் கூறுகிறார். தேவனை அறியாத இந்த ஜனங்கள் உபவாசம் இருந்ததற்கு காரணம் மரித்து விடுவோமோ என்று பயந்தார்கள். பவுலும் மற்ற கிறிஸ்தவர்களும் உபவாசம் இருந்ததற்கு காரணம் கர்த்தருக்காக அவர்கள் அவ்வாறு இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நிலப்பரப்பிற்கு அருகிலே இருக்கிறார்கள். இப்பொழுது அனைவரும் கரைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு பலன் தேவை. இன்றைக்கும் சில கர்த்தருடைய ஊழியங்களிலே தாங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடிப்படையாக தேவன் கொடுத்திருக்கிற சாதாரண அறிவையும் பயன்படுத்தாமல் இருப்பார்கள் சிலர். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பும் சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை அறிவை நாம் பயன்படுத்தவே எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 35 வசனம்.
இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான்.
அவர்கள் எல்லார் முன்னிலையிலேயும் பவுல் தேவனை ஸ்தோத்தரித்து புசிக்க தொடங்கினார். இதுவும் ஒரு அருமையான சாட்சி. பவுல் ரோமாபுரியை நோக்கி போகிற ஒரு உன்னதமான பயணம் இது. ஒருவேளை உன்னதமான பயணமாக எனக்கு இது தெரியவில்லை, அவர் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருப்பது போல தெரிகிறது என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, பவுல் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இல்லை. ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்த நாட்களிலே கலிலேயா கடலின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு கரைக்கு சீடர்களை படகிலே வைத்து முன்னாலே அனுப்பினார். அக்கறைக்கு செல்லுங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். வழியிலே அவர்கள் ஒரு கடும் காற்றை சந்தித்தார்கள். அப்படியென்றால் பொருள் என்ன? ஒரு புயலான சூழ்நிலைக்குள்ளே இயேசுவை அவர்களை அனுப்பினார். புயல் வருகிறது என்று இயேசுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். வேண்டுமென்றுதான் அவர் அந்த புயலுக்குள்ளே அவர்களை அனுப்பினார். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். வரும் புயலை குறித்து அவருக்கு தெரியும். தான் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அறிந்தே நம்மை சில புயல் போன்ற சூழ்நிலைக்குள்ளே அனுப்புகிறார். நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், புயலின் மத்தியிலேயும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நாம் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே புயலே அடிக்காது, மழையே பெய்யாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் புயலின் மத்தியிலேயும் மழையின் மத்தியிலேயும் நமக்கு அவர் ஒரு துறைமுகமாய் இருப்பார். அந்த புயலின் மத்தியிலேயும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புயலின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நம்ப வேண்டிய ஒரு உன்னதமான நம்பிக்கை. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 36-37 வசனங்களை பாருங்கள்.
அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம்.
கவனித்தீர்களா, அந்த கப்பலிலே மொத்தம் 276 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இது மிகப்பெரிய ஒரு கப்பல் தான். அப்போஸ்தலர் 27-38.
திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள்.
கவனித்தீர்களா, முன்பொரு முறை நாம் 19 வசனத்திலே படித்தபொழுது கப்பலின் தளவாடங்களை தங்கள் கைகளினாலே எடுத்து கடலுக்குள்ளே எரிந்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையையும் கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். தொடர்ந்து வசனங்கள் 39-44 வரை பாருங்கள்.
பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடிப்போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.
இப்பொழுது அவர்கள் கரை சேர்ந்தது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். கவனித்தீர்களா? கர்த்தர் வாக்கு பண்ணினது போல அந்த 276 பேரும் எந்த சேதமும் இல்லாமல் கப்பலிலிருந்து கரை போய் சேர்ந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த சரித்திரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? தேவன் பவுலுக்கு வாக்கு பண்ணினது போலவே ரோமாபுரிக்கு அவரை எடுத்துச் செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். எண்டோ கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை இன்னமும் நிறைவேற்றவில்லையே என்ற கவலையோடும் துக்கத்தோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கலங்காதீர்கள். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்து எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது என்று நீங்கள் துக்கத்தோடு அவிசுவாசிகளாய் மாற வேண்டிய அவசியமில்லை. எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்திலே நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை அதை பெற்றுக் கொள்வதற்கு சில கடினமான காலங்களையும் சில கடினமான அனுபவங்களையும் நாம் தாண்டி செல்ல வேண்டியதாயிருந்தாலும் அவருடைய வாக்கு மாறாதது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ரோமாபுரியிலே சென்று அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்ச உள்ளவராயிருந்தார். கர்த்தர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக அவரை எடுத்துச் செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆத்தும பாரத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் செய்ய விரும்பும் காரியங்களை குறித்து நமக்கு ஒரு ஆழமான பாரம் இருக்கும் என்றால், அதை குறித்து ஜபித்துக் கொண்டிருப்போம் என்றால், நிச்சயமாக அதை செய்ய அவரே நமக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மை எடுத்துச் செல்லும் பாதையானது எப்பொழுதும் சமமான ஒரு பாதையாய் இருக்கும் என்று நாம் சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்திற்கே நாம் மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவோம் என்றால் சில பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக நாம் கடந்து செல்லவே வேண்டியது இருக்கிறது. யார் யாருக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரயாணம் செய்தார். ஆனால் இந்த பிரயாணத்திலே அவர் பட்ட பாடுகளைப் போல வேறு எந்த பிரயாணத்திலேயும் அவர் பாடுபடவில்லை. ஆனால் இந்த பிரயாணத்தின் பாடுகளின் வழியாக கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து சென்றார். மூன்றாவதாக, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே பாடுகள் துன்பங்கள் கடந்து வருவதனாலே நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இல்லையோ என்று நாம் கலங்க தேவையில்லை. அந்த பாடுகளின் மத்தியிலேயும் துன்பங்களின் மத்தியிலேயும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலேதான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த துன்பங்களின் மத்தியிலேயும் நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்திக் கொண்டே இருப்பார். நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான ஒரு அர்த்தமுள்ள சமாதானம் இருக்கும். அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனோடு கூட பிரயாணம் செய்த எல்லாரும் பயத்தோடும் திகிலோடும் தாங்கள் மறித்து விடுவோமோ என்ற கலக்கத்தோடும் இருந்தார்கள். ஆனால் அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் பவுலினுடைய இருதயத்திலே ஒரு சமாதானம், ஒரு தெளிந்த எண்ணம், ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் கடந்து வரும் பாதையிலே அனுதினமும் ஆண்டவருடைய சத்தத்தை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக கேட்கக்கூடியவர்களாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு ஆழமான சமாதானத்தை கர்த்தர் தந்திருப்பார் என்று சொன்னால் தொடர்ந்து நீங்கள் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறீர்கள் என்பதை அவை உறுதி செய்கின்றன. நான்காவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய சித்தத்தின்படியே பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். ஏசாயா 43 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதே. கவனித்தீர்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளின் வழியாக கடந்து சென்றாலும் அது கர்த்தர் அனுமதித்த ஒன்றாயிருக்கும் என்றால் அதன் மத்தியிலே கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். இறுதியாக பவுலப்போஸ்தலனுடைய இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்பொழுது, தாங்கள் மரித்து போவார்களோ என்று எண்ணும் அளவிற்கு சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்களிலே ஒருவர் கூட மரித்து போகாதபடி 276 பேரும் கரை சேர்ந்தார்கள். இதை வாசிக்கும்பொழுது நம்முடைய நினைவிற்கு வருவது என்ன? கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய தலையிலே உள்ள முடியையும் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்மை அவர் கைவிடுகிறதே இல்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளின் இறுதியை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இப்படி அவர் இந்த மெலித்தா தீவிலே கரை இறங்கின பொழுது நடந்தது என்ன என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அங்கேயும் பவுலப்போஸ்தலன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடந்து வருகிற கடினமான பாதையை குறித்து கலங்காதிருங்கள். பாதையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். மட்டுமல்ல, முடிவிலே உங்கள் மூலமாயும் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கென்றே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீர் ஒலிபரப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக உமக்கு தாழ்மையோடும் முழுதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே பூரணமாய் தொடர்ந்து எங்களை முடிவறிந்தும் வழிநடத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:19